إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يحبون أن تشيع الفاحشة في الذين آمنوا لهم عذاب أليم في الدنيا والآخرة والله يعلم وأنتم لا تعلمون وقال الله سبحانه وتعالى أيضا يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم كفى بالمرء كذبا أن يحدث بكل ما سمع أو كما قال رسول الله صلى الله عليه وسلم سروا قفل فهلتهم ولوا الله جل سبحانه وتعالى وكي أريتاهتم சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் நம் ஈருலக வழிகாட்டி நம்முடைய உயிரிலும் மேலான ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் ஆல் அஸ்ஹாபுகள் தாபிஊன்கள் தபூ தாபிஊன்கள் மேலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலாவை முழுமையாக பயந்து நடக்குமாறும் அவனால் ஏகப்பட்டவைகளை முழுமையாக எடுத்து நடக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அத்தோடு உங்களுக்கும் வசியத் செய்தவனாக இந்த குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, தந்தைக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு மிகவும் உயர்ந்த சிறந்த பரிபூரணமான ஒரு மார்க்கத்தை வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் எல்லோரையும் ஒரு மிகவும் தெளிவான ஒரு மார்க்கத்தின் மீது எட்டி சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல தரப்புக்கும் அலா மஹஜ்ஜத்தின் பைலா லைலுஹா கநஹாரிஹா, உங்களை நான் மிகவும் தெளிவான ஒரு பாதையின் மீது தெளிவான ஒரு மார்க்கத்தின் மீது எட்டி செல்லுகிறேன். அந்த மார்க்கத்துக்குள்ளே மடத்தனம் கிடையாது, அந்த மார்க்கத்திலே மூடல் கிடையாது, அந்த மார்க்கத்திலே தெளிவின்மை கிடையாது, அந்த மார்க்கத்துக்குள்ளே இருள் கிடையாது. ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கைக்கும் சிறந்த அழகான வழி காட்டப்பட்ட மிகவும் தெளிவான ஒரு மார்க்கத்தின் மீது நான் உங்களை விட்டுச் செல்லுகிறேன். அது எவ்வளவு பிரகாசமானது, அவனுடைய இரவும் பகலை போல. எங்களுக்கு குர்ஆனின் மூலமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களின் மூலமும் ஈருலகத்திலும் நாம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்குரிய மிகவும் தெளிவான வழிகாட்டல்கள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் குர்ஆனும் ஹதீஸும் காட்டித்தரக்கூடிய வழியிலே தன்னுடைய வாழ்க்கையை எல்லா இடங்களிலும் அமைத்துக் கொண்டார். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த குர்ஆனும் ஹதீஸும் காட்டக்கூடிய வழியை பேணி நடந்தார். அவர் இந்த உலகத்திலும் நிம்மதியாக வாழ்வார், மௌத்துக்கு பின்னால் உள்ள நிரந்தர வாழ்விலும் நிம்மதியை அடைவார். குர்ஆனிலே ஒரு அத்தியாயம் இருக்கிறது, அந்த அத்தியாயத்துடைய பெயர் சூரத்துல் ஹுஜுராத். அந்த அத்தியாயத்துக்கு இன்னும் ஒரு பெயர் சூரத்துல் அஹ்லாப். ஒரு ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான நற்பண்புகள் அந்த சூராவிலே கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு மனிதனும் சந்தோஷமாக வாழ்வதற்கும் தன்னுடைய மற்ற சகோதரருடன் மனக்கசப்பில்லாமல் மற்ற சகோதரர்களுடன் ஒற்றுமையாக வாழ்வதற்கும் ஒரு குடும்பம் ஒற்றுமையாக வாழ்வதற்கு ஒரு கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக வாழ்வதற்கு ஒரு ஊரை சேர்ந்தவர்கள் ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரு சமூகம் ஒற்றுமையாக வாழ்வதற்குரிய மிக முக்கியமான சில விடயங்களை இந்த சூராவிலே அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறார். கிட்டத்தட்ட 9 வசியத்துகளை 9 நசீஹத்துகளை அல்லாஹ் செய்கிறான் இந்த சூரத்துல் ஹுஜுராத்திலே. அந்த 9 விடயத்தையும் ஒரு முஸ்லிம் பேணி நடந்தால் அந்த சமூகமே நிம்மதியாக ஒற்றுமையாக வாழ்வார். விரிவாக அந்த ஒவ்வொன்றையும் பேச முடியாது. சுருக்கமாக சொன்னால் முதலாவது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான் அந்த 9 நசீஹத்துகளில் தபையனு எப்பொழுதும் உங்களிடம் ஒரு செய்தி வரும் பொழுது யாராவது ஒருவர் உங்களிடம் ஒரு செய்தியை சொன்னால் உங்களுக்கு ஒரு தகவல் வழங்கினால் அந்த செய்தியை அடுத்தவருடைய காதுக்கு எட்ட செய்வதற்கு முன்னால் அந்த செய்தியை அடுத்தவரிடம் பேசுவதற்கு முன்னால் அந்த செய்தியை அடுத்தவருக்கு அனுப்புவதற்கு முன்னால் அந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி என்பதை தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். இதுதான் முதலாவது நசிகர். நேரம் இருந்தால் இந்த தலைப்பில் மாத்திரம் கொஞ்சம் விரிவாக பேசுகிறேன். இன்று சமூகத்தில் அதிகமான புறப்பினைகள் வருவதற்குரிய அடிப்படை காரணங்களில் ஒன்றுதான் செய்திகள் அலசி ஆராயப்படாமல் அடுத்தவர்களிடம் பேசப்படுவதும் பரப்பப்படுவது. ஆனால் குர்ஆன் ஹதீஸ் அதற்கு ஒரு வரையறை வைத்திருக்கிறது. இரண்டாவது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார் எப்பொழுதும் யாராக இருந்தாலும் அவரவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே நீதி நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். அநியாயம் செய்ய வேண்டாம், அநீதி செய்ய வேண்டாம். ஒரு ஊருடைய தலைவராக இருக்கலாம், ஒரு இயக்கத்துடைய தலைவராக இருக்கலாம், ஒரு சமூகத்துடைய தலைவராக இருக்கலாம், ஒரு குடும்ப தலைவனாக இருக்கலாம், தன்னுடைய ஆபீஸிலே தன்னுடைய கம்பெனியிலே தன்னுடைய கடையிலே வேலை செய்யக்கூடிய 2 பேருக்கோ 3 பேருக்கோ தலைவராக இருக்கலாம். சமூக ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டுமா,
பிரச்சனைகள் வராமல் வாழ வேண்டுமா? அப்பிக்கு அந்த அந்த இடத்திலே இருந்து கொண்டு நீதி நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். அநியாயம் செய்ய வேண்டாம், பாகுபாடு காட்ட வேண்டாம். ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு இன்னும் ஒரு சட்டம், படித்தவனுக்கு இன்னும் ஒரு சட்டம். பாமரன் ஒரு விதத்திலே நடக்கிறார், ஏழையுடைய பணக்காரருடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கிறார், ஏழையுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கவில்லை. படித்தவர் அம்பத்துக்குரியவர் நோயாளியாக இருந்தால் நோய் விசாரிக்க விரும்புகிறார், சாதாரண மனிதனுடைய நோயை பற்றி கேட்கவே இல்லை. பெரிய பெண்ணிலே உள்ளவர் மன்னித்தால் எல்லோரும் அந்த வீட்டிலே ஜனாசாவிலே கலந்து கொள்கிறார்கள். சாதாரண மனிதன் அந்த ஜனாசாவிலே கலந்து கொள்ள யாரும் இல்லை. அநியாயம் செய்ய வேண்டாம். குர்ஆன் சொல்லு ஊரிலே சாதாரண ஒரு மனிதன் தவறு செய்தால் எல்லோருக்கும் முன்னால் அவனுக்கு விசாரணை. பெரிய தமிழிலே உள்ளவர் தவறு செய்தால் மூடி மறைக்கப்படுகிறது. குர்ஆன் சொல்லுகிறது நேர்மையாக நடந்து கொள், அநியாயம் செய்யாது. அப்திசு இப்படி நிறைய குடும்ப தலைவராக இருக்கிறார். தந்தை தன்னுடைய சீரால் உள்ள குழந்தைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ளும். ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தன்னுடைய ஒரு மகனை அழைத்துக் கொண்டு வருகிறார். சஹி புகாரியிலே பதிவாக இருக்கிறது. அவருடைய கையில் ஒரு அடிமையும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய இந்த மகனுக்கு இந்த அடிமையை அன்பளிப்பு செய்துவிட்டேன். என்னுடைய மனைவியுடைய வேண்டுகோள் உங்களைத்தான் அதற்கு சாட்சியாக ஆக்க வேண்டும். எனவே நீங்கள் நான் இவருக்கு இந்த அடிமையை வழங்கிவிட்டேன் என்பதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உனக்கு இவன் மட்டும்தான் மகனா அல்லது இன்னும் குழந்தைகள் இருக்கிறார்களா? அவர் சொன்னார், எனக்கு இன்னும் பல குழந்தைகள். அக்குள்ள வலதிக அக்குள்ள வலதிக உன்னுடைய அந்த எல்லா குழந்தைகளுக்கும் இப்படி ஒரு அடிமையை அன்பளிப்பு செய்திருக்கிறியா? அவர் சொன்னார், இல்லை இவனுக்கு மட்டும்தான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி லா அஸ்ஹது அலா ஜூ, அநியாயத்துக்கு நான் ஒருபொழுதும் சாட்சியாளராக இருக்க மாட்டேன். அநியாயம் காரணம் இல்லாமல் அவசியம் இல்லாமல் தான் பெற்றெடுத்த மகன் மகன்மார்களுக்கிடையிலும் சொத்துக்களை பங்கு வைக்கும் பொழுது ஏற்றப்பாடு காரணமாக இந்த தந்தை அநியாயக்காரர் என்று சரியத்து சொல்லுகிறது. குடும்பங்களிலே இதன் மூலம் பிளவுகள் ஏற்படும், அவருடைய வாழ்நாளிலும் ஏற்படலாம், நோக்குக்கு பின்னாலும் ஏற்படும். நிறைய பிறவுகளை நாம் சமூகத்தில் எப்படி பார்த்தோம். மரணித்த தந்தையை வைத்துக் கொண்டு குடும்பம் இரண்டாக பிரிந்து ஒரு பக்கம் ஏற்றுகிறது, தத்துவா செய்கிறது, அடுத்த பக்கம் தந்தையுடைய பிழைக்கு கருத்தாணுகிறது. இவர் செய்த அநியாயம் குடும்பம் பிளவு மரணத்திற்கு பின்னாலும் அவருடைய கபரை நோக்கி சென்று கொள்ளும். மூன்றாவதாக அல்லாஹ் ஜல்லத்துல் ஆனஹு வ தஆலா செய்யக்கூடிய நசீஹத், எப்பொழுதும் இருவருக்கிடையிலோ ஒரு குடும்பத்துக்கிடையிலோ இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியிலோ ஊரவர்களுக்கு மத்தியிலோ பிரச்சனைகள் சண்டை தரவு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டால் ஒவ்வொருவருடைய இஸ்லாமிய சிந்தனை உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய முயற்சியில் எப்படி இருக்க வேண்டும்? அஸ்லிஹு, அந்த இடத்தில் என்ன என்ன முயற்சிகளை கையாண்டு இவர்களுக்கிடையிலே சமாதானத்தை ஏற்படுத்தலாம், இவர்களுக்கு மத்தியில் என்ன யுக்திகளை கையாண்டு ஒற்றுமைப்படுத்தலாம், இந்த கணவனையும் மனைவியையும் எப்படி சேர்த்து வைக்கலாம், இந்த இரண்டு குடும்பத்தினரையும் எப்படி இணைத்து வைக்கலாம், இதுதான் ஒரு முஸ்லிமுடைய சிந்தனையாக இருக்க வேண்டுமே தவிர பிரச்சினைப்படும் பொழுது இன்னும் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நெருப்புக்கு மண்ணெண்ணெயை ஊற்றி இன்னும் அதனை எரித்துவிடுவதை போன்ற வேலையில் ஈடுபட வேண்டும். இருவருக்கும் மத்தியிலே பிரச்சனை. இவன் அவனிடத்திலும் போய் மூட்டுகிறான், இவனிடத்திலும் போய் மூட்டுகிறான், அந்த குடும்பத்துடன் சேர்ந்து சிலவை பேசுகிறான், இந்த குடும்பத்துடன் சேர்ந்து சிலவை பேசுகிறான். சமூகத்திலே இப்படிப்பட்ட நேவஞ்சகரம் இருக்கிறார்கள். இரண்டு முகமுடையவர். அவருக்கு தேவை எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் கேட்க வேண்டும். நிர்வாகத்திலே வந்து ஒன்றை பேசுகிறார், ஊர் மக்களிடம் போய் இன்னும் ஒன்றை பேசுகிறார், தலைவரிடத்திலே வந்து ஒன்றை பேசுகிறார், ஏனைய நிர்வாக அங்கத்தினர் இன்னும் ஒன்றை பேசுகிறார், பல குடும்பங்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்துகிறார். இவர் எல்லோருடைய பார்வையில் நல்லவர். இவன் தான் அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில் கெட்டவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான தாவது ஹை, யார் இரண்டு முகமுடையவனாக இருப்பான், எல்லோரிடத்திலும் நல்ல பெயரெடுக்கும் பேரிலே எல்லோரிடத்திலும் போய் அங்கிருந்து இங்கும் இங்கிருந்து அங்கும் செய்திகளை பரப்பி கோல் மூட்டி பிளவுகளை இன்னும் முட்டச் செய்கிறானே, இவன் நரகத்துக்கு சொந்தமானவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய மூன்றாவது குற்றினை சூரத்துல் ஹுஜுராத்திலே இருவர் பிளவுபடும் பொழுது சமாதானப்படுத்துவதற்கு ஹராமாக்கப்பட்ட பொய்யுக்கும் இஸ்லாம் அனுமதி வழங்குகிறது. ஒரு சில கட்டங்களில் பொய் பேசுவதற்கு மார்க்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் தான், இருவர் பிளவுபட்டிருக்கிறார்கள், இவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக வேண்டும் பொய் பேசலாம். இவரை பற்றி அவரிடத்திலே போய் சொல்லுகிறார், நீங்கள் அவருடன் பேசாமல் இருக்கிறீர்கள், நீங்கள் அவரை ஒதுக்கி வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அவரை உங்களுடன் சேர்ந்து வாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார், உங்களை பற்றி நல்ல கருத்துக்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஏன் நீங்கள் அவரை மட்டும் ஒதுங்கி வாழ வேண்டும், அவருடன் சேர்ந்து வாழலாமே என்று இவரை சொல்லாத சில விடயங்களை அவரிடம் போய் சொல்லுகிறார். ஒற்றுமைப்படுத்தும் நோக்கத்திலே இஸ்லாம் இந்த பொய்யை வரவேற்கிறது. நான்காவதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா செய்யக்கூடிய உபதேசம், லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌம், ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தனியாக அழைத்து சொல்லுகிறான். எப்பொழுதும் ஒரு முஸ்லிமுடைய உணர்வு எப்படி இருக்க வேண்டும் என்றால், என்னை விட அடுத்தவர் நல்லவர், பெண்ணை விட அடுத்தவர் சிறந்தவர், பெண்ணை விட அடுத்தவர் நல்ல தன்மைகளுக்கு சொந்தக்காரராக இருப்பார், பெண்ணை விட மற்றவர் அல்லாஹ்வுக்கு தனிப்பட்ட முறையிலே நெருக்கமான ஒரு மனிதராக இருப்பார். அல்லாஹ் சொல்லுகிறான், யாரும் அடுத்தவரை வெளிரங்கத்தை வைத்து அடுத்தவனை அட்டமாக தரம் குறைவாக கருத வேண்டாம். ஆண்களை தனியாக அழைத்துச் சொல்லுகிறார், பெண்களை தனியாக அழைத்துச் சொல்லுகிறார். அல்லாஹ் சொல்லுகிறான், ஏன் உங்களுக்கு தெரியுமா யாருடைய முடிவு மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்று, என்னுடைய இறுதி கட்டம் எப்படி அமையும் என்று தெரியாமல், நான் மரணிக்கும் போது எப்படி மரணிப்பேன் என்று தெரியாமல், எப்படி நான் அடுத்தவனுக்கு முனாஃபிக் என்று பதுவா கொடுக்கலாம், எப்படி நான் அடுத்தவனுக்கு விஜாச்சுதான் என்று பதுவா கொடுக்கலாம், எப்படி நான் அடுத்தவனுக்கு முருகன் என்று பதுவா கொடுக்கலாம், எப்படி நான் அடுத்தவனை பதுவா இல்லாத சமூகத்திலே உள்ள பிரச்சனையே அதுதான். ஒருவர் படித்திருக்கலாம், ஒருவர் பல பட்டங்களை பெற்றிருக்கலாம், இன்னொருவர் பணக்காரராக இருக்கலாம், இன்னொருவர் ஏழையாக இருக்கலாம், இன்னொருவன் ஒன்றுமே தெரியாதவனாக இருக்கலாம். அல்லாஹ் இடத்திலே இனி பார்க்கப்படுவதில்லை. இன்னெல்லாம்
உங்களுடைய தோற்றங்களை பார்க்க மாட்டான், உங்களுடைய அழகுகளை பார்க்க மாட்டான், உங்களுடைய நிறங்களை பார்ப்பதில்லை, அல்லாஹ் உங்களுடைய உருவங்களை பார்ப்பதில்லை, அல்லாஹ் உங்களுடைய சொத்துக்களை பார்ப்பதில்லை, அல்லாஹ் உங்களுடைய பட்டம் பதவிகளை பார்ப்பதில்லை. உங்கள் எல்லோரும் அல்லாஹ் இரண்டு விடயங்களை கவனிக்கிறான். உங்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்கிறது? உள்ளங்கள் தூய்மையாக இருக்கிறதா, உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதா, அல்லது பொறாமை நிறைந்த உள்ளமா, ஹசதி நிறைந்த உள்ளமா, குரோதமும் விரோதமும் உள்ள உள்ளமா, அடுத்தவனை பற்றி கிட்டம் வைக்கக்கூடிய உள்ளமா, தன்னையில் அல்லாஹை பயப்படக்கூடிய உள்ளமா? உங்களுடைய செயல்களை பார்க்கிறான். இவர் சாதாரண மனிதனாக இருக்கலாம், ஆனால் தன்னையே சகத்தத்துடைய நேரத்திலே இருந்து அல்லாவுக்கு முன்னால் இரண்டு ரகா தொழிலிட்டு கண்ணீர் வலிக்கக்கூடிய மனிதனாக இருக்கலாம். அல்லாஹ் பார்க்கிறான் உங்களுடைய செயல்களை, அல்லாஹ் பார்க்கிறான் உங்களுடைய உள்ளங்களை. வெளி தோற்றத்தையும் சொத்தையும் அல்லாஹ் பார்க்கவில்லை. எனவே அதை வைத்து அடுத்தவர்களுக்கு தரம் போடாதீர்கள். எப்பொழுதும் நினையுங்கள், அடுத்தவர்கள் என்னை விட நல்லவர்கள். எல்லோருடைய துவாவும் எனக்கு தேவை, நான் நல்லவனாக மரணிப்பதற்கு. இந்த உணர்வை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் உபதேசம் செய்கிறது முஸ்லிம்களாகிய எங்கள். இமாம் அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக முக்கியமான இமாம். ஆறு கிரந்தங்களில் ஒரு கிரந்தத்தை எழுதியவர்கள் தான் இமாம் அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தன்னுடைய முழு காலத்தையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை உம்மத்துக்கு பரப்பி கொண்டிருந்தார். ஆனால் இந்த நல்லோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அநேகமாக இந்த சம்பவத்தை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா குறிப்பிடுகிறார்கள். கப்பலிலே பிரயாணம் செய்வதற்கு இமாம் அபு தாவூத் ஏறி இருக்கிறார். கப்பல் கடலை விட்டு கொஞ்சம் சென்று விட்டது, கரையை தாண்டி விட்டது. கப்பலிலே பலரும் இருக்கிறார்கள். இவர் ஏதோ ஒரு திருமதியான பொருளை கரையோரத்தில் விட்டுவிட்டு வந்தரை போ வந்தவரை போன்று தடுமாறுகிறார். கொஞ்ச நேரத்திலே கப்பலோட்டியிடம் சென்று வேண்டுகிறார், எனக்காக வேண்டி கொஞ்சம் நிறுத்த முடியுமா, ஒரு 10 நிமிடம் கொடுக்க முடியுமா, கரையோரத்துக்கு போ, என்னுடைய ஒரு பொருளை எடுத்து வர வேண்டும். கப்பலோட்டி சொன்னார், கப்பலை திருப்ப முடியாது, திரும்ப போக முடியாது, இங்கிருந்து ஒரு தோணியை அழைத்து அந்த தோணியிலே போய் என்னுடைய காரியத்தை முடித்துவிட்டு அவசரமாக. அவர் ஒரு தோணிக்காரரை பேசினார். அவர் சந்தர்ப்பத்தை பார்த்து இலை அளித்தார். 2 தங்க நாணயம் கரையோரத்துக்கு செல்வதற்கு அவருக்கும் உடன்பட்டார். தோணியிலே ஏறி அவர் சென்று கரையோரத்திலே போய் கப்பலில் உள்ளவர்களுக்கும் விளங்கக்கூடிய ஒரு தூரம் போய் ஒரு வயோதிக மன்னர் இருக்கிறார், அவருக்கு முன்னால் நின்று ஏதோ ஒன்றை சொன்னார். திரும்ப ஒரு தோணியில் ஏறி வந்து கப்பலுக்குள் அமர்ந்து கொண்டார். கப்பலிலே உள்ளவர்கள் பார்த்தார்கள், இப்படி பதறினார், ஒரு பொருளையும் எடுத்து வரவும் இல்லை, ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னார், திரும்பிவிட்டார். ஒருவர் கேட்டார், என்ன நடந்தது? சொன்ன பதில் ஆச்சரியமாக, எங்களுக்கு சிலருக்கு ஏற்றுக்கொள்வதும் சிரமமாக இருக்கும், அப்படியும் செய்வார்களா? சொன்னார்கள், நான் கப்பலிலே ஏறும் பொழுதே அந்த கரையோரத்திலே இருந்த வயோதிபர் தூங்கி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். நான் அவருக்கு அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தைக்கு எரணமுல்லா சொல்லுவதற்கு சென்றேன். அனைத்திலும் பசுவா கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஏன் அவருக்கு முன்னால் போய்தான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டுமா? கப்பலிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அந்த சுன்னத்து நிறைவேற மாட்டாளா? அவர்கள் சொன்ன பதில் நிறைவேறும். ஆனால் அவருக்கு முன்னால் போய் அந்த எரணமுல்லா என்ற துஆவை நான் சொல்லும் பொழுதே அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், திரும்பவும் இப்படித்தான்
ஒரு மனிதனுடைய உணர்வு இருக்க வேண்டும். என்னை விட அவர் நல்லவராக இருக்கார்,
என்னை விட தன்மையில் அவர் அல்லாஹ்வுக்கு நெருங்கியவராக இருக்கலாம், மறுமையிலே என்னை விட அவர் அல்லாஹ்விடத்திலே அன்பு கூடியவராக இருக்கலாம், என்னை விட ஒரு சுபஹானல்லாஹ் கூடுதலாக சொன்ன ஒரு மனிதனாக இருக்கலாம்.
இந்த கண் கொண்டு பார்த்தால் சமூகம் மாறி மாறி ஒவ்வொருவரையும் கண்ணியப்படுத்துவார்கள். இதை பார்ப்பதை அடுத்தவனை குறையாக, பார்ப்பதை அடுத்தவனை தரம் குறைவாக, அடுத்தவனை கணிப்பிடுவதை உலகத்திலே உள்ள சில விவரங்களை வைத்து, அதனால் மதிப்பு என்பது சமூகத்திலே இல்லாமலாகும். ஒரு நாள் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், வலமையில் வரக்கூடிய நேரம் அல்லாத ஒரு நேரத்திலே வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பல விடயங்களை பேசிவிட்டு திரும்பி செல்லும் பொழுது சொன்னார்கள், என்னுடைய தலாத்தை அபூதருக்கு எட்டி வையுங்கள். ரமியல்லாஹு சஹாபாக்கள் ஒரு மனிதர், அதுவும் சாதாரண ஒரு மனிதராக இருந்தார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் பலவீனமானவர்கள் என்றால், ஹஜரத் அபூதர் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒருமுறை சொன்னார்கள், அபூதர் இன்னக லயீப், நீங்கள் பலவீனமானவர், அதனால் உங்களுக்கு நான் செய்யக்கூடிய உபதேசம் என்னவென்றால், இரண்டு பேருக்கும் நீங்கள் பொறுப்புதாரியாக ஆக வேண்டாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களிடத்திலே திறமையை வளர்ந்தவில்லை. அப்படிப்பட்ட பலகீனமானவர்கள் வெளிரங்கத்திலே. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அபூதருக்கு எங்களுடைய கலாத்தை எட்டி வையுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூதரை பற்றி இவ்வளவு முக்கியத்துவம், அபூதரை பற்றி உங்களுக்கும் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அபூதர் பூமியிலே உங்களுக்கு மத்தியில் பிரபலியமாக இருப்பதை விட வானலோகத்திலே மலாயிக்கமார்களுக்கு மத்தியில் அடிக்கடி பேசப்படுகிறார், அவருடைய திரத்தாபம் வருகிறது. காரணம் என்ன தெரியுமா? அவரிடத்திலே இரண்டு நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. ஒன்று, அவர் அதிகமாக குல்ஹு வல்லாஹு அஹதுவை ஓதக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவது, எப்பொழுதும் தன்னை விட பிறரை பெரியவராகவே அவர் கருதுவார். எப்பொழுதும் அடுத்தவர்களை எண்ணெயில சிறந்தவர் பெரியவர் என்றுதான் கருதுவார். இந்த இரண்டு தன்மைகளும் தான் அவ்வளவு பெரிய அம்சத்தை அபூதருக்கு வழங்குகிறார். அல்லாஹ் காரணங்களை சொல்லுகிறார், ஏன் அடுத்தவர்களை தரம் குறைவாக பார்க்க
வேண்டாம், உங்களை விட அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர்களாக இருக்கலாம், பெண்கள் அடுத்த பெண்களை தரம் குறைவாக கருத வேண்டாம், அசாஹியப்பூர்ண கைரம் மின்கொண்ட, அந்த பெண்கள் உங்களை விட நீங்கள் எந்த பெண்ணை தரம் குறைவாக கருதுகிறாரோ கருதுகிறீர்களோ அந்த பெண் உங்களை விட அல்லாஹ்விடத்திலே சிறந்தவராக இருக்கலாம். குர்ஆன் சொல்கிறார்.
அடுத்ததாக குர்ஆன் செய்யக்கூடிய நசீஹத், வலா தன்மீது அன்புக்கும், நீங்கள் அடுத்தவர்களை எப்பொழுதும் எந்த ஒரு விடயத்திலும் பழிக்க வேண்டாம், பழித்து பேச வேண்டாம், பழித்து காட்ட வேண்டாம். அடுத்தவனுக்கு நடக்க தெரியாத ஒருவன் நொந்துகிறான், ஒருவனுக்கு கண் பார்வை கிடையாது, ஒருவனுக்கு காது கேட்பதில்லை, ஒருவனுக்கு நாம பேசும் போது திட்டுகிறது, ஒருவனுக்கு தெளிவாக பேச முடியாது, அவனுடைய உடல்நிலை ஒரு வித்தியாசமாக இருக்கிறது, தோற்றம் வித்தியாசமாக இருக்கிறது, ஒரு கை இல்லாமல் இருக்கிறான், ஒரு கால் இல்லாமல் இருக்கிறான், செவிதனாக இருக்கிறான். இது அல்லாஹ் ஏற்படுத்தியது சில மனிதர்களுக்கு அவர்களை கேவலப்படுத்துவதற்கு அல்ல, உலகத்திலே அல்லாஹ் அப்படி ஆகியது அவர்கள் அதன் மூலம் பொறுமையாக இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய விதியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, மறுமையிலே அதற்காக வேண்டி மிகப்பெரிய அந்தஸ்துகளை வழங்குவதற்காக வேண்டி அடுத்தவர்களில் உள்ள ஏதாவது ஒரு துறையிலே நீ பழித்து பேசினால் சமூகம் அப்படி உன்னையும் பழித்து பேசாமல் மரணிக்க முடியாது.
அவன் பேசுவதை போல அவர் நடப்பதை போல பழித்து காக்கும் எண்ணத்திலே அப்போது செய்தால் குர்ஆன் எச்சரிக்கிறது. எப்படி என்றால் இந்த வார்த்தையே குர்ஆன் எப்படி பிரயோகிக்கிறது என்றால் அடுத்தவர்களை பழிக்க வேண்டாம் என்று சொல்லுவதற்கு காரணமாக குர்ஆன் சொல்லுகிறது, வலா தன்னு அன் கூட்டக்கும் உங்களை நீங்களே பழித்துக் கொள்ள வேண்டும்.
குர்ஆனுக்கு விளக்கம் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகிறார்கள், ஏன் உங்களை நீங்களே பழித்துக் கொள்ள வேண்டாம் என்று குர்ஆன் சொல்ல வேண்டும். யாரும் அவரவர்களை யாரும் பழித்துக் கொள்ள மாட்டார். அல்லாஹ் என்ன விளங்கப்படுத்த வருகிறான் என்றால், நினைத்துக்கொள், அடுத்தவனை பழிப்பது உன்னையே பழித்துக் கொள்வதை போல, நீ அடுத்தவனை பழித்தால் அந்த விடயத்தில் நீயும் நிச்சயமாக சமூகத்தின் மூலம் பழிக்கப்படுவார். அதனால் அடுத்தவனை ஏதோ விடயத்திலே பழித்து பேசுவது உனக்கே அந்த தீங்கை நீ ஏற்படுத்திக் கொள்வதை போல. அடுத்ததாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார், வலா தனாபது மின் அல்ஃபா, எப்பொழுதும் அடுத்தவர்களை அழைக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் உரிய கண்ணியமான பெயரை கூறி அழையுங்கள், பட்ட பெயர் சொல்லி அழைக்க வேண்டாம். சில ஊர்களில் சில குடும்பங்களுக்கே ஒரு பட்ட பெயரை வைத்திருக்கிறார், அதை விளங்கப்படுத்துவது உண்டு. ஏன் தெரியுமா, இந்த குடும்பத்துக்கு இப்படி பட்ட பெயர் வந்தது, இவருடைய அப்பாவுடைய அப்பா பெயர் என்னவே, அடுத்தவனை கேவலப்படுத்தக்கூடிய முறையிலே, அவனை தடை புரியக்கூடிய முறையிலே, வெட்டம் வரக்கூடிய விதத்திலே உள்ள அப்படிப்பட்ட பட்ட பெயர்களை கூறி அழைக்க வேண்டாம். அல்லாஹ் இந்த சொல்லக்கூடிய ஒவ்வொரு உபதேசமும் ஒற்றுமை பாதுகாக்கப்படுவதற்கும், மனப்பாவங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும், சமூகம் சந்தோஷமாக வாழ்வதற்கும். ஒரு மனிதன் எல்லா நேரத்திலும் ஒரே நிலையில் இருக்க மாட்டான். அந்த பேரை கூறி அடைத்த ஒரு நேரத்தில் அவன் சூடாக இருந்திருப்பான், அதே பேரை இரண்டு பேருக்கு முன்னால் அடைக்கும் பொழுது அவனுக்கு சூடு வந்துவிடும். அவன் இன்னொரு வார்த்தையை சொல்லிறான், அதன் மூலம் பிளவுகள் ஏற்படுறான். அல்லாஹ் சொல்லுகிறான், பட்ட பெயர் கூறி அழைக்கார்,
அடுத்ததாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏழாவது செய்யக்கூடிய உபதேசம்,
எப்பொழுதும் அடுத்தவர்களை பற்றி நல்லெண்ணம் வையுங்கள், கெட்டெண்ணம் வைப்பதிலிருந்து தவிர்ந்து கொள்ளும். எத்தனையோ பிரச்சனைகள் குடும்பங்களுக்கு மத்தியிலும், கணவன் மனைவிக்கு மத்தியிலும், பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையிலே வருவதற்குரிய அடிப்படை காரணங்கள் ஒன்றுதான் இந்த கெட்ட எண்ணம். இவர் வந்து கொண்டிருக்கிறார், இரண்டு பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஏதோ இவரை பார்த்து அவர்கள் சிரித்துவிட்டார்கள். உண்மையிலே இவருக்காக வேண்டி சிரிக்கவில்லை, சிரிக்கும் பொழுது இவருடைய திறமையை பார்வை பற்றிவிட்டது. இவர் என்ன நினைக்கிறார், என்னை பற்றித்தான் ஏதோ இந்த பேசிவிட்டு இருவரும் சிரிக்கிறார்கள். அதற்கு பின்னால் இவர் அவருடைய முகத்தை பார்த்து அவருடன் பேசுவதில் ஏன் இந்த பங்கிலே இப்படியானவர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தார்கள், என்னை மாத்திரம் அழைக்கவில்லை, ஏன் என்னை விட வேண்டும், ஏதோ ஒன்று இவர்களுடைய உள்ளத்தில் என்னை பற்றி இருக்கிறது. ஆனால் உண்மையிலே அவருக்கு மறந்துவிட்டது, இவருடைய கெட்டெண்ணம் கெட்டெண்ணம் உண்டாகிவிட்டதா, நேரடியாக போய் விசாரிக்க வேண்டியது, எனக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது, உண்மை எனக்கு ஒரு கெட்டெண்ணம் ஏற்பட்டிருக்கிறது, இதனுடைய உண்மையான காரணம் என்ன, நேரடியாக போய் விசாரிக்கும் போது அந்த கெட்டெண்ணம் இல்லாமல். அப்படி இல்லை என்றால் வெறுமனே நடந்தது ஒன்றும் இல்லை, இவருடைய கெட்டெண்ணத்தின் காரணமாக தாயுடன் பேசாமல் இருக்கிறார், கெட்டெண்ணத்தின் காரணமாக சகோதரியுடன் பேசாமல் இருக்கிறார், எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு வந்துவிட்டு என்னுடைய வீட்டுக்கு வராமல் என்னுடைய தந்தைக்கு சென்றிருக்கிறார், இதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது, அவர்கள் அவசரமாக வந்துவிட்டு நேரம் இருக்கவில்லை, அவனால் போனார்கள், ஆனால் இவர் வைத்த கெட்டெண்ணம் விசாரிக்கவும் இல்லை, பேச்சையே நிறுத்திவிட்டார், உடன் பிறந்த உடன் பிறப்புடன் தன்னுடைய உறவையே துண்டித்துவிட்டார். வைத்த ஒரு கெட்டெண்ணத்தின் காரணமாக அல்லாஹ் சொல்லுகிறான், கெட்டெண்ணத்தில் இருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள், அதிகமான எண்ணங்கள் உண்மை வரையிலே போய் சேருவதில்லை, எண்ணங்களில் அதிகமானதை போய் அந்த எண்ணங்களை ஏற்படுத்துவதை செய்தான் குழப்பங்களையும் பிளவுகளையும் ஏற்படுத்துவதற்கு.
அதனால் எச்சரிக்கை செய்வார்கள். நான் உங்களுக்கு வன்மையாக கண்டிக்கிறேன், எச்சரிக்கை செய்கிறேன் சொல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏனால் பெரும் பிளவுகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார், வலா தஜஸ்ஸு, அடுத்தவர்களுடைய குறைகளை துருவி ஆராய வேண்டாம். உங்களுடைய குறைகளை தேடி சீர்திருத்தம் செய்து கொள்ளுங்கள். அடுத்தவர்களுடைய குறையை தேடுவதற்கு கரிய துண்களை கட்டாயமாக்கவில்லை, அதனை சின்னத்தாக்கவும். சிலருடைய பழக்கமே அடுத்தவர்களுடைய குறையை தேடி தேடி பேசுவது. எதுவரையும் சொல்லல்லாம் வளைந்து வந்தெல்லாம் சொன்னார்கள், நீ அடுத்தவனுடைய குறையை தேட ஆரம்பித்தார், அடுத்தவர்களிடையே உள்ள குறையை தேடி தேடி பேச ஆரம்பித்தார், பயந்து கொள், அல்லாஹ் உன்னுடைய குறையை தேட ஆரம்பிப்பார். வீட்டு நடுவிலே இருந்தாலும், மறைத்து மறைத்து அந்த குறையிலே ஈடுபட்டாலும், உன்னை நடு பஜாருக்கு கொண்டு வந்து அல்லாஹ் கேவலப்படுத்துவார். அடுத்தவர்களுடைய குறையை பேசுவது சாதாரண பாவம் அல்ல. அடுத்தவர்களுடைய குறையை தேடுவது சாதாரண பாவம் அல்ல. குறையை கண்டால் கூட மறைக்க சொல்லி மாற்றம் சொல்லுகிறது. குறையை கண்டால் கூட அதற்கு நல்லெண்ணத்தை ஏற்படுத்தி வேறு விளக்கங்களை சொல்லி கெட்டெண்ணத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இவன் குறையையே தேட குறையை தேடி தேடி வட்டத்துக்கு போடுகிறார், குறையை தேடி தேடி தேர்வுக்குள்ளே போடுகிறார். அடுத்த இயக்கத்துடைய குறைகள், ஒரு பாடசாலையுடைய குறைகள், ஆசிரியருடைய குறைகள், உடமாக்களுடைய குறையை தேடுவதற்கென்றே ஒரு குரு நிர்வாகிகளுடைய குறைகளை போடுவதற்கென்றே வாட்ஸ்அப் குரு, ஃபேஸ்புக் குரு. தலைப்பு என்ன? இவர்களுடைய குறைகள் யார் அனுமதித்தது? நடக்கக்கூடிய குறைகளை காரணம் சொல்லுகிறார்கள். படிப்பினைக்காக வேண்டும் ஊரையும் பெயரையும் சொல்லி நபரை குறிப்பிட்டு, ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு, குடும்பத்தை குறிப்பிட்டு, அந்த குறையை கூறுவதிலே மதிப்பினை அல்ல, அங்கே உன்னுடைய அழிவு இருக்கிறது. அழிவு வலா தஜஸ்ஸு, குறைகளை துருவி ஆராய வேண்டாம். ஆராய்வது ஹராம் என்பதுதான் குர்ஆனுடைய தீர்ப்பு. இறுதியாக ஒன்பதாவது வசியத்தல்லாஹ் சொல்லுகிறான், வலா யஹ்தப் பஅலுகும் பஅலா, உங்களில் ஒருவர் அடுத்தவரை பற்றி புறம் பேச வேண்டாம். ஒருவரை பற்றி நீங்கள் ஒரு செய்தியை பேச போகிறீர்கள், உங்களுடைய உள்ளம் சொல்லுகிறது இந்த செய்தியை நான் பேசியதை அவன் கேள்விப்பட்டால் அவன் கவலைப்படுவான். இதற்கு பேர் தான் புறம். இவன் என்னை பற்றி இந்த இடத்தில் எப்படி பேசியிருக்கிறான் என்பதை நினைத்து ஆத்திரப்படுகிறான். நீ புறம் பேசிய பாவத்திலே ஈடுபட்டு விட்டார். தானுடன் விபச்சாரம் செய்வதை விட பயங்கரமான பாவம். இதை பற்றி எல்லாம் நாம் நிறைய கேட்டிருக்கிறோம். அல்லாஹ் இந்த ஒன்பது நசீஹத்துகளையும் செய்கிறான். இந்த சூராவுக்கு பேருதான் சூரத்துல் அஹ்லாஸ். இந்த பாவங்களில், இந்த தன்மைகளில் ஒன்று ஒருவரிடத்தில் இருந்தால் இருக்க வேண்டிய நட்பங்கு அவனிடத்திலே கிடையாது. அஹ்லாக் என்பது திருமணி ஒருவரை கண்டவுடன் திடீரங்கத்திலே சிரித்துக் கொள்ளுகிறார், கண்ணை காட்டிக் கொள்ளுகிறார். இது மட்டுமல்ல, அஹ்லாக் இந்த தன்மைகள் உள்ளத்திலே வர வேண்டும். அப்படி இல்லாமல் திருமணி இனிமையாக கதைப்பதன் மூலமும், திருமணி அடுத்தவனை பார்த்து பல்லை காட்டி சிரிப்பதன் மூலம் மாத்திரம் இவர் அஹ்லாக் உள்ளவர் என்று தீர்ப்பு வழங்க முடியாது. குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த ஒன்பது பதங்களும் இருக்கிறதா? அவரிடத்திலே நட்பங்கு இருக்கிறது. இது இல்லையா? இவரிடத்திலே துப்பங்குகள், கெட்ட குணங்கள் நிறைந்தவன் இவன். இவர் துப்புரவாக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அல்லாஹ்விடத்திலே தப்ப முடியாது. அதில் குறிப்பாக முதலாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை அலசி ஆராயாமல் பறக்க வேண்டாம் என்பதிலே நிறைய இருந்தாலும் ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்ளுங்கள். சில செய்திகள் இருக்கிறது, அதனை பரப்புவதன் மூலம் அடுத்தவர்களுடைய உள்ளங்கள் பாதிக்கப்படும். இது ஒன்று. இன்னும் சில செய்திகள் இருக்கிற, அந்த செய்தியை அடுத்தவருக்கு நாம், இன்றுதான் சிலருடைய பொழுதுபோக்கு என்னவென்றால் அடுத்தவர்களுக்கு புதிய செய்திகளை போட்டுக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய குரு நண்பர்களுக்கு இந்த செய்தியை முதலாவது போடக்கூடியவன் நானாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த ஒரு செய்தி வந்தாலும் அதனை உண்மையானதா பொய்யானதா நூற்றுக்கு நூறே இப்படித்தான் நடந்ததா அல்லது 80% நடந்ததா இதே போன்று நடந்ததா இதை விட குறைவாக நடந்ததா, இந்த செய்தியை பரப்புவதன் மூலம் கயிறு உண்டாகுமா கரு உண்டாகுமா, இந்த செய்தியை பரப்புவதன் மூலம் உள்ளங்கள் சந்தோஷப்படுமா சில உள்ளங்கள் பாதிக்கப்படுமா? அல்லாஹ் சொல்லுவதே, பாவி உங்களிடத்திலே ஒரு செய்தியை கொண்டு வந்தார். இவர் சொல்லுகிறார், அந்த செய்தியை கொண்டு வந்த என்னுடைய நண்பன் அவன் 5 நேரம் தொழக்கூடிய 5 நேரம் தொழக்கூடியவரை மட்டும் வைத்து முக்மீன் என்று முடிவு செய்ய முடியாது. இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதும் பொழுது, சில பாவிகள் இருக்கிறார்கள் பகிரங்கமாகவே பாவிகள், பகிரங்கமாக மது அருந்துகிறார், பகிரங்கமாக குடிக்கிறார், பகிரங்கமாக வினா செய்கிறார், இவன் பாவி. இன்னும் சில காசிகள் இருக்கிறார்கள் வெளிரங்கத்திலே அறிந்து கொள்ள முடியாதவர்கள், கெட்டெண்ணம் வைக்கக்கூடிய பழக்கம் ஒருவனிடத்திலே இருக்கிறது, அதிகம் புறம் பேசக்கூடிய பழக்கம் இருக்கிறது, குறை தேடக்கூடிய பழக்கம் இருக்கிறது, மூச்சு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் சரியத்திலே கண்ணோட்டத்திலே பாவிகள், உள்ளத்திலே நிறைய பொறாமைத்தனம் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் சரியத்திலே பாவிகள், உங்களிடத்திலே செய்தியை கொண்டவர் இந்த தன்மை உள்ளவரா இல்லையா என்பது எனக்கு எப்படி தெரியும்? எனவே யார் செய்தி கொண்டு வந்தாலும் அலசாமல் அடுத்தவனிடம் கூற முடியாது. சில செய்திகள் இருக்கிறது, அதன் மூலம் பாவங்கள் உருவாகும். அதைத்தான் சொல்ல கொண்டவர்களுக்கு மத்தியிலே பாவங்கள் பரவுவதை யார் விரும்புகிறானோ அவனுக்கு உலகத்திலும் தண்டனை இருக்கிறது, மறுமையிலும் தண்டனை இருக்கிறது. இந்த சில வாதிப்பர்கள் சங்கீதத்திலே உள்ள நல்ல மெசேஜ்கள் என்று அடுத்தவர்களுக்கு அனுப்புகிறார். படங்கள், கெட்ட பாட்டுகள், அருவறுப்பான செய்திகள், அருவறுப்பான காட்சிகள், மோசமான போட்டோக்கள் இயக்கக்கூடாது. நாம் ஒரு கூட்டாளித்தனமாக நடந்துவிட்டோம் என்று கபூறு வரையிலே வரும். நான் ஒரேவர் நடந்த நிகழ்வை சொல்லி முடித்துக்கிறேன். அரபு நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆள் அஷேக் அல் அரீஃபி தாமத் பரப்பா, இவர்கள் சொல்லுகிறார்கள், அவரிடத்திலே ஒரு வாலிபர் வந்து ஒரு பத்துவா கேட்கிறார். என்ன பத்துவா கேட்கிறார்? அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஒரு நண்பன், அவர் இந்த இன்டர்நெட்டில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர், அதிகமான நேரங்கள் அதற்குள் தான் இருக்கும். இவர் ஒரு நாள் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நுழைகிறார். அருவறுப்பான மோசமான நதியான காட்சிகளை எல்லாம் எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உள்ளே நுழைகிறார். அந்த தலைப்பிலே அங்கே சென்று அவர் அதை தேடிக் கொண்டிருக்கும் பொழுதே அவருக்கு ஒரு மெசேஜ் கிடைக்கிறது. இப்படி ஒரு நிறுவனம் இருக்கிறது அல்லது ஒரு வெப்சைட் இருக்கிறது, இவர்களுடன் தொடர்பு கொண்டால் நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த நஜீசானவைகளை தேட வேண்டியதில்லை, இவ்வளவு பணம் கட்டினால் ஒவ்வொரு வாரமும் குறிப்பிட்ட ஒரு நாளிலே உலகத்திலுள்ள இப்படிப்பட்ட முழு விடயங்களும் உங்களுடைய இமெயிலுக்கு வரும், இவ்வளவு கட்ட வேண்டும், 5 வருடம் வரையும் வந்து கொண்டு. அவர் அதனை திறந்தார், அவருடைய இமெயில் அட்ரஸை கொடுத்தார், பணம் கட்டினார். ஒவ்வொரு வாரமும் உலகத்தில் உள்ள முழு நதீசுகளும் இவருடைய அந்த அட்ரஸுக்கு வருகிறது. இவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய நெருங்கிய நண்பர்மார்களையும் அதில் இணைத்துக் கொண்டார். எனக்கு வரக்கூடியதை நான் குறியாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவருடன் இணைந்து கொண்டவர்களுக்கெல்லாம் அது குறித்த டேட்டிலே அது தானாக அந்த முழு நதீசுகளும் வந்து கொண்டிருக்கும். அதனை அந்த கிட்ட வாலிபர்கள் பார்த்து அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாலிபர் சொல்லுகிறார், நானும் அதில் ஒருவன். ஆனால் நடந்தது என்னவென்றால், 6 மாதத்திலே திடீரென்று அவன் மரணித்து விட்டான். அவன் மரணித்து 2 மாதமாகிறது. எங்களுக்கு அது தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னை போன்ற மற்ற முழு 100 நண்பர்மார்களுக்கும் அதை சென்று கொண்டிருக்கிறது. நான் பயப்படுகிறேன், அவனுக்கு இந்த பாவம் சென்றுவிடக் கூடாது. எனவே இதற்கு என்ன செய்வது?
ஷேக் ஹரீஸ் சொல்லுகிறார், நான் அவனிடம் சொன்னேன் அந்த நிறுவனத்துடன் பேசி அதனை நிறுத்துமாறு வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த நிகழ்வை சொல்லி அவர்களிடம் தொடர்பு கொண்டேன். அவர்கள் சொன்னார்கள், இங்கே ஒரு ரகசிய இலக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது, இதனை ஒன்றும் செய்ய முடியாது. அவர் பணம் கட்டி இருக்கிறார், 5 வருடம் வரை அது வந்துதான் இந்த வாலிபர் சொல்லுகிறார், நான் நின்று கொண்டேன், அடுத்த வருஷம் எல்லாம் அதனை நிறுத்தவில்லை. அவர்கள் அந்த பாவத்திலே மூழ்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு வளமையை போன்ற அந்த நகிப்புகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. நான் அந்த வாலிபருடைய தாயை சந்திப்பதற்கு என்னுடைய தாயிடம் சென்றேன். அந்த தாயிடம் பேசிக் கொண்டிருந்தோம், அவங்கள மகனை பற்றி விசாரித்தோம். வரும் பொழுது அந்த தாய் அழுது கொண்டு ஒரு விடயத்தை சொன்னால், என்னுடைய மரணித்து போன அந்த மகனுடைய விடயத்திலே துவா செய்யுங்கள், நான் அடிக்கடி ஒரு கனவு காண்கிறேன். கபிலே அவன் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறான், அவனுடைய கோலம் வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு கெட்ட நயீசான ஒரு சமூகம் ஒவ்வொரு நாளும் வந்து அவனுடைய முகத்துக்கு முன்னால் காலை அகற்றி சிறுநீர் கழித்து விட்டு சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறது சொல்லுகிறார். அந்த தாயிடம் துவா செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வாலிபர் வந்துவிட்டார். அந்த கனவுக்குரிய விளக்கம் எனக்கு தெரியும். பூமியிலே கபருக்கு வரும் பொழுதே நதியத்துகளை பரப்பிட்டு வந்தான். கபரை நோக்கி அந்த நதியத்துகள் இன்னும் அவனுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இப்படியும் சில வாலிபர்கள் இருக்கிறார். ஒருவனுக்கு கெட்டதை பரப்பிவிட்டு, ஒரு பாவத்தை பரப்பிவிட்டு மரணிப்பது சாதாரண விடயம் அல்ல. நன்மையை உருவாக்கிவிட்டு சென்றால் கயிறுகள் வருவதை போல, பாவத்தை உருவாக்கிவிட்டு சென்றால் சர்ற கபரு வரையில் வந்து கொண்டிருக்கும். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கி உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்கக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, உத்தா உறவினர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, ஈமான் பராமரிப்பு மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆஹிரு தஃவானா அன் அல்ஹம்துலில்லாஹி
சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ்
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.
When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. سبحان الله.